உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் முரளிதரன் அவர்கள் வேளாண் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான வழிமுறைகளை பற்றி இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
வணக்கம் நேயர்களே, எனது பெயர் முனைவர் ச. முரளிதரன். வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக இப்பொழுது வேளாண் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான வழிமுறைகள் பற்றி இந்த நிகழ்வில் நாம் உரையாட உள்ளோம். இப்பொழுது முதலில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஏற்றுமதி என்றால் என்ன? நமது நாட்டில் விளைவிக்கப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்படுவதே ஏற்றுமதி வர்த்தகம். ஏற்றுமதி வர்த்தகமே உலகம் முழுவதும் அனைத்து பொருட்களும் எளிதாக மக்களின் பயன்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. ஏற்றுமதி வர்த்தகம் ஒரு தனி மனிதன் மற்றும் அவனது தாய் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகின்றது. இப்போ ஏற்றுமதி தொழிலில் வந்து புதுசாக ஈடுபட விரும்புபவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி வர்த்தகத்தோட அடிப்படைகள், அதனுடைய சட்ட விதிகள், சர்வதேச நடைமுறைகள் ஆகியவற்றை வந்து முழுமையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து மிக மிக நல்ல திட்டமிடல் வந்து மிக ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கணும். இப்போ ஏற்றுமதி வந்து ஏன் நடக்குது அப்படின்னு அதுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் அந்த ஒரு நாட்டோட இயற்கை வளம் இல்லாமை, விலை குறைவு, தொழில்நுட்பத்திறன் மற்றும் ஏற்றுமதி செய்ய தேவையான நிறுவன அமைப்புகள் இல்லாதது போன்றவையே ஒரு நாட்டிற்கான ஏற்றுமதி தேவையை அதிகரிக்கப்படுகிறது. அதுதான் காரணிகளாக நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ ஏற்றுமதி செய்ய தேவையான நிறுவன பதிவுகள் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான வழிமுறைகள் இவைகளை வந்து நாம் வந்து பிற்பகுதியில் வந்து காணும். அதற்கு முன் வேளாண் வணிக வாய்ப்புகள், வேளாண் ஏற்றுமதியின் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் முதல்ல வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேளாண் ஏற்றுமதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்திய நாட்டிலருந்து எந்த பொருள் அதிகமாக நாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி. ஒட்டுமொத்த தானியங்கள் வந்து இந்தியாவிலேருந்து அதிகமாக நாம் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம். 150 மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து நம்ம அரிசி பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தானியங்களில் குறிப்பாக அரிசி வந்து அதிக அளவில் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. அந்த அரிசியிலே வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி, பாஸ்மதி அல்லாத அரிசின்னு இரண்டு வகையில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அல்லாத அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் தான் வந்து நம்ம இந்திய நாட்டிலிருந்து வேளாண் பொருட்கள் வந்து அதிகமாக ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு செய்யப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னா, இரண்டாவதாக வந்து வகிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை பொருட்கள் வந்து இரண்டாவதாக ஏற்றுமதி அதிகமாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி. நான்காவதாக பார்த்தீங்கன்னா மற்ற தானியங்கள், இப்போ சிறுதானியங்கள், ராகி, கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள். அதற்கடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், அதாவது ஃப்ரெஷ்னு சொல்ல போனால் அதாவது உங்களுக்கு வந்து காய்கறிகள், பழங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். அப்புறம் வந்து நிலக்கடலை, காஃபி, டீ, இந்த மாதிரி பல்வேறு பொருட்களில் நம்ம நாட்டிலருந்து வந்து பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யும். இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஏற்றுமதியாளர்கள் வந்து இதில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயம் அல்லாத படித்து இல்லாத இருக்கிறவங்களும் இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க, வேளாண் ஏற்றுமதியில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்நிய நாட்டு செலாவணி வந்து இந்தியாவிற்கு வந்து பெருமளவில் வந்து பங்கு புரிகிறது. ஸோ வந்து ஒரு ஏற்றுமதி வந்து செய்கிறதுனால அந்த நாட்டினுடைய வளமும் வளர்ச்சி பெறத மட்டுமல்லாமல் தொழில்துறையும் முன்னேறுகிறது. அதற்கார் மேல் அவர்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க, அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து அதிகமாகுது. நமது நாட்டு மதிப்பும் பல்வேறு நாடுகளுக்கு முன்னிலையில் வந்து ஒரு பெருமையாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பொருட்களை பற்றி நம்ம பேசணும். சார், நீங்கள் வந்து வேளாண் பொருட்கள் இல்லாத என்ன பொருட்கள் சார் இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க, அதாவது நகைகள் மற்றும் வைரக்கற்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகுது. அதற்கு அடுத்தாற்போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் குட்ஸு, அப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி ஜவுளி பொருட்கள்லாம் ஏற்றுமதி ஆகிறது. இந்த வேளாண் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி வந்து அதிக அளவில் நாம் வந்து ஏற்றுமதி செஞ்சு கொண்டுட்டுருக்கிறோம். இந்தியாவின் அரிசியை இறக்குமதி செய்யும் முதல் 5 நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இடம் வகிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, இரண்டாவது வந்து ஈரான், மூன்றாவதாக ஈராக், நான்காவதாக ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் ஏமன் போன்ற நாடுகள். இப்போ இந்த 5-6 நாடுகளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வளைகுடா நாடுகளில் தான் அதிகமாக இந்தியாவோட அரிசியை வளைகுடா நாடுகளில் இறக்குமதி செஞ்சிட்ருக்காங்க. மற்றும் மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமது அரிசி வந்து அங்கே செல்வதற்கு வந்து அங்கே வந்து ஒரு மிகவும் கடினமாக இருக்குது. ஏன், என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போட்டியாளர்களாக வந்து தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் வந்து நமக்கு போட்டியாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அரிசியை வந்து அந்த நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. நம்ம வந்து மேற்கத்திய வளைகுடா நாடுகளுக்கு வந்து அதிகமாக பண்ணுறோம். இரண்டாவதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலருந்து அதிகமான பேர் வந்து அங்கே வேலைக்கு செல்கிறாங்க. நம்ம இந்திய நாட்டிலிருந்து அவர்களுடைய தேவைகளை வந்து, நுகர்வு பொருட்களை தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காகத்தான் நமது இந்திய பொருட்கள் வந்து அதிகமாக வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அப்போ உண்மையாலுமே நாம் வந்து இன்னும் அதிகமாக நம்மளுடைய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யணும்னா, நாம் வந்து மேற்கத்திய நாடுகளையும் நாம் வந்து குறிப்பாக பார்க்கணும். மேற்கத்திய நாடுகளில் வந்து என்ன சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சானிட்ரி ஃபைட்டோ சானிட்ரி ஸ்டிப்புலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி, எஞ்சிய நஞ்சு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தாமல் இருப்பது மற்றும் நோய் தாக்குதல் இல்லாத பொருட்களை தான் அங்கே வந்து அதிகமாக வந்து நாம் வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். அவங்களும் அந்த பொருட்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இறக்குமதி அவங்க வந்து அதுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிக்கல்களை தீர்வு காண்றதுக்காக நம்ம அதை விவசாயிகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நாம் வந்து கம்மியாக பயன்படுத்தணும். இரண்டாவது வந்து பொருட்களோட தரத்தை வந்து நல்ல முறையில் நாம் வந்து உற்பத்தி செஞ்சோன்னா கண்டிப்பாக ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு காரணங்கள். இரண்டாவது வந்து நிறைய பேர் விவசாயிகளுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, ஏங்க சார் நாம் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக ஏற்றுமதி பண்ணலாம். அதில் என்ன வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கான முதல் காரணங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் குறிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சப்ளை, அதாவது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பொருட்களை வந்து நீங்கள் வந்து நீடித்த, அதாவது தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து பொருட்கள் வந்து அதிக அளவில் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து முறையாக நீங்கள் வந்து அதை வந்து அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான பொருட்கள் உங்களுக்கு கையிருப்பு இருக்கணும். இது ஒரு காரணங்கள். சரி, அப்போ நம்ம கையிருப்பு இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நீங்கள் வந்து அமைச்சிங்கன்னா, ஒரு 1000 பேர் 500 பேர் குழுக்களாக சேர்ந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிக அளவிலான பொருட்கள் வந்து ரெகுலராக, அதாவது தொடர்ந்து நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்தலாம். அவர்கள் கேட்கும் அளவிற்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது ஒரு காரணங்கள். சரி, இப்போ வந்து நாம் வந்து முதல் 5 நாடுகளை பற்றி, பாசுமதி அரிசியை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், சார் எனக்கு வந்து மற்ற பொருட்கள் இன்னும் என்னென்ன பொருட்கள் சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நறுமண பொருட்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பொருட்கள். நறுமண பொருட்கள்னால் அதில் வந்து என்னென்ன வந்து பொருட்கள்லாம் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்தை வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க மிளகு மற்றும் ஏலக்காய் தான் அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக அது கிடையாது. நறுமண பொருட்களில் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து மிளகாய். மிளகாய் வந்து இந்திய அளவில் வந்து நம்ம வந்து அதிகமான பொருட்கள் வந்து நறுமண பொருட்கள் வந்து அதை தான் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறோம். இரண்டாவதாக இடத்த வைக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கும், என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா. புதினா வந்து பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்களில் 2வது பொருட்களை அதிக அளவில் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து தேவைகள் இருக்குது. அது எதுக்காக அங்கே தேவைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நறுமணம் வந்து அவங்க வந்து உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் மற்றும் பேக்கரி ஐட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு வந்து அந்த பேஸ்ட், அந்த அது பீஸா, அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கர், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த மின்ட்டுங்கிறது வந்து அதான் இது உங்களுக்கு வந்து புதினா, அந்த பொருட்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா மற்றும் சீன நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகுது. 3வது இடத்தை வகிக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். அதாவது என்றைக்குமே மஞ்சள் வந்து நீங்கள் வந்து பயிரிட்டீங்கன்னா, அது வந்து மஞ்சள் வந்து எப்பயுமே மங்களகரமான ஒரு பொருள். அது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள். நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து சாம்பார், காய்கறிகள், அதில் வந்து நம்ம உணவு பதங்களில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, கிருமி நாசினி, பல்வேறு வகையில் வந்து இது உதவி புரிகிறது. இது வந்து உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 100 கிலோ உலகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது உற்பத்தி செய்கிறாங்கன்னா 80 கிலோ இந்தியாவிலேருந்தே வருது. அதாவது கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்தியாவிலேருந்து தான் மஞ்சள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த 80%னாலுமே நம்ம வந்து அதிகமான எந்த நாடுகள் வந்து அதிகமாக பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுதுன்னா, இந்தியா தான் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து மஞ்சளை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளான ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட், அப்புறம் மற்றும் அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கு வந்து நம்மளுடைய மஞ்சள் பொருட்கள் வந்து அதிக அளவில் வந்து நாம் ஏற்றுமதி செய்கிறோம். அவங்களும் அதை வந்து விரும்பி வாங்குறாங்க. அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு வந்து கர்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அந்த மஞ்சள்லேருந்து எடுக்கிறாங்க. அது வந்து அதிக அளவில் வந்து அவங்க மருந்து கம்பெனிகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதில் வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த பொருள் பயன்படுகிறது. அடுத்ததாக நாம் வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் ஆயில்ஸ் அண்டு ஓலியரேஷன், அதாவது எண்ணெய், அதாவது நறுமண பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெய், அது வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வந்து அடுத்த இடத்தில் தான் வந்து வருகிறது நமது ஏலக்காய், அதற்கப்புறம் வந்து மிளகு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அதிக அளவில் வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் ஏற்றுமதி பற்றி என்னென்ன பொருட்கள்லாம் இந்தியாவிலேருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்தாங்கன்னு நம்ம வந்து விவாதித்தோம். இப்போ வந்து அடுத்ததாக வந்து நான் வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு முதலாக என்ன சார் பண்ணணும்? கண்டிப்பாக வந்து ஏற்றுமதி செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது, எளிதான நடைமுறைகள் தான். அதற்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்டின்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அதாவது டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேயே இருக்குது. நம்ம வந்து இதில் அதாவது அரசு மருத்துவமனைக்கு எதிரில் அமைஞ்சிருக்கிற ஒரு நிறுவனம், அங்கே வந்து டிஜிஎஃப்டி அங்கே இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஇ கோடுன்னு ஒன்று ஏற்படுத்தி கொடுப்பாங்க, அதாவது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு. அதை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சார், நான் வந்து அங்கே நேரடியாக தான் அங்கே போகணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது, தேவையில்லை. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் இது வந்து கம்ப்யூட்டர் மூலமாகவும் நீங்கள் வந்து பதிவு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதை வந்து பதிவு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் உங்களுக்கு. அதற்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமான வரி நிரந்தர கணக்கு ஒன்று எடுத்துக்கணும், அதற்கப்புறம் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உதயம் சான்று வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், அப்புறம் ஜிஎஸ்டி வரி பதிவு எண், மற்றும் வங்கியில் வந்து உங்களுக்கு நடப்பு கணக்கு இருக்கு, அது ஒன்று. இரண்டாவது வந்து அந்நிய இயக்குநரகத்தில், அதாவது நம்ம டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐஇ கோடு வந்து கிடைக்கும். இந்த ஐஇ கோடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர் குறியீட்டு எண். இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். நீங்கள் எப்படி வந்து ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க, ரேஷன் கார்டு இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும்னா கண்டிப்பாக ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் குறியீட்டு எண் கண்டிப்பாக மிக மிக அவசியம். நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் தேவைப்படும், அதே மாதிரி தான் இது வந்து நம்ம ஐஇ கோடுங்கிறது வந்து ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து வழங்கப்படும் ஒரு குறியீட்டு எண். இந்த குறியீட்டு எண் வாங்குவதற்காக நீங்கள் வந்து என்னென்ன வந்து விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு காசோலை வந்து நீங்கள் வந்து நகல் எடுத்துக்கணும், அதை வந்து என்ன அதை பண்ணணும். இரண்டாவதாக என்ன பண்ணணும், வாடகை ஒப்பந்த பத்திரம் அல்லது சொத்து வரி ரசீது. அப்புறம் விண்ணப்ப கட்டணம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான். இதையும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து செலுத்தி நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து இணைச்சி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறியீட்டு எண் கிடச்சிரும். சரிங்க சார், எனக்கு வந்து இப்போ வந்து குறியீட்டு எண் கிடச்சிருச்சு. அடுத்ததான் நான் வந்து என்ன பண்ணலாம், குறியீட்டு எண்ணை வச்சுக்கிட்டு அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறியீட்டு எண் வந்ததுக்கப்புறம் எந்த பொருள் நீங்கள் வந்து ஏற்றுமதிக்கு நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து அதை பற்றி வந்து ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த பொருள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், எனக்கு வந்து இந்த பொருள் வந்து இதை தான் வந்து நான் வந்து ஏற்றுமதி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பொருட்களில் எவ்வளவு நாட்கள் அனுபவம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு எனக்கு வந்து பிடித்த பொருள் வந்து மஞ்சள் பொருள் நான் ஏற்றுமதி பண்ணணும்ட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு அந்த பொருளில் தான் விருப்பம் இருக்குது, நான் ஏற்றுமதி பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து அந்த பொருளை வந்து ஏற்றுமதி பண்ண முடியும்னா கிடையாது. அதற்கான சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதற்கான வெளிநாட்டில் உள்ள தேவைகள் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு அத்தனை வருடங்கள் அதில் வந்து அனுபவங்கள் இருக்குது, இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பகுப்பாய்வு மூலமாக உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்டுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆய்வு செய்து எனக்கு வந்து என்னென்ன வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நான் வந்து இதில் வந்து எது எதுலாம் வந்து என்னால் செய்ய முடியும், எது வந்து குறைகள் இருக்குது, எது வந்து நிறைகள் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ஒரு இதிலே வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து முடிவு செஞ்சு நீங்கள் அந்த பொருளை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சந்தை தேர்வு, எந்த நாடுகளில் வந்து பொருட்களுக்கு வந்து அதிகமான வந்து தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ள பொருட்களின் பட்டியல் வந்து தயாராக செஞ்சுக்கணும். இரண்டாவது வந்து ஏற்றுமதி செய்ய உள்ள நாட்டினை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா, தங்கள் பொருட்களுக்கு எஃப்ஓபி விலை நிர்ணயம் அதை வந்து செஞ்சுருக்கீங்களா. எஃப்ஓபிங்கிறது வந்து வந்து ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் ஒரு பொருளை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு அதில் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கப்பல் மூலமாக அனுப்ப முடியும், இரண்டாவது விமானம் மூலமாக அனுப்ப முடியும். இது இரண்டு மூலங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து பொருட்களை அனுப்ப முடியும். அப்போ வந்து ஃப்ரீ ஆன் போர்டுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, நீங்கள் அந்த பொருட்களுக்கு வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு துறைமுகத்தில் அனுப்பி துறைமுகத்திலேருந்து கப்பலில் வச்சு கப்பல்லேருந்து அந்த நாட்டுக்கு போய் சென்றடைகிற வரைக்கும் உள்ள செலவுகள் அதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விலை நிர்ணயம் எவ்வளோ ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதாவது என்ன நிர்ணயம் செய்யறத பார்க்கணும். அடுத்து தொகை பெறும் முறையினை தேர்வு செய்யணும். எப்படி வந்து தொகை பெறுவீங்க? நீங்கள் வந்து பொருள் அனுப்புறதுக்கு முன்னாடி தொகையை வாங்குவீங்களா, இல்லை வந்து வங்கியில் வந்து செலுத்தி வாங்குவீங்களா, அதை வந்து பார்க்கணும். குறைந்தபட்ச ஏற்றுமதி ஆர்டர் எவ்வளவு என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்யணும். குறைஞ்சபட்சம் வந்து உங்களால் எவ்வளோ ஏற்றுமதி செய்ய முடியும். சார், நான் வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து நான் ஒரு 10 மூட்டை தான் சார் பண்ணிகிட்ருக்கேன், 100 கிலோ தான் சார் முடியும் அப்படின்னா, ஆனால் ஏற்றுமதியில் பண்ணும்போது அங்கே வந்து டன் கணக்கில் கேட்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மாத கணக்குலேயோ ரெகுலராக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கான பொருட்கள் உங்களுக்கு கையிருப்பு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருந்தால் ஏற்றுமதியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். அடுத்தது வந்து ஆர்டர் வழங்கப்பட்டால் எத்தனை நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து கப்பலில் ஏற்ற முடியும், அதுக்கப்புறம் எவ்வளோ பொருட்கள் உங்களால் வந்து தயார் செய்து அவங்களுக்கு கொடுக்க முடியும், இப்பொழுது வந்து அந்த பொருட்கள் வந்து பெரிஷபிள்ஸா, அதாவது அழுகக்கூடியதா, எத்தனை நாட்களுக்கு நீங்கள் வந்து சேமிக்க வைக்க முடியும் உங்களால், அதற்கான சேமிப்பு வைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது, அதை பற்றியான புரிதலும் உங்களுக்கு வந்து இருக்கணும். தங்கள் நிறுவனத்தை பற்றிய விபர கையேடு, தங்கள் நிறுவனத்திற்கு வெப்சைட், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா முன்ன மாதிரி வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணணுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில், அதாவது மற்ற இடங்கள்லாம் விளம்பரம் செய்வாங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ மற்ற இதெல்லாம் அதிக அளவில் குறைஞ்சிட்டு வருது. எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, இன்டர்நெட்டில் போகிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக், இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ உலக அளவில் நீங்கள் உலக அளவு சந்தையை நீங்கள் வந்து உங்கள் பொருட்கள் வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் பொருட்களின் தர கட்டுப்பாடு அளவுகள், கிரேடு, எவ்வளவு நீங்கள் தரம் பிரிக்கிறது, அப்புறம் பேக்கிங் முறை, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். பொருட்களின் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய காலங்கள், பகுதிகள், பாதுகாக்கும் முறைகள் பற்றி அறிந்துள்ளீர்களா, அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு வந்து குறிப்பு எடுத்துக்கணும். தாங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ள பொருளின் HS கோடு, அது என்ன சார் HS கோடு அப்படின்னா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. HS கோடு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பொருட்கள் விளையுது ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஆப்பிள் அப்படிங்கிறோம். இதே வந்து ஜப்பானிய மொழியில் அதற்கு வேறு புரிதல் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தமிழில் வந்து வெங்காயம்னு சொல்லுவாங்க. கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஹிந்தியில் வந்து பியாஜ் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பொருட்களுக்கு வந்து ஒவ்வொரு இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகள் பேசும்போது அந்த பொருட்களுக்கு பெயர்கள் வேறுபடுகின்றன. அப்போ வந்து பல்வேறு நாடுகள், கிட்டத்தட்ட 200 நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வழக்காடு மொழி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு பொருளுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ ஆப்பிள் அப்படின்னா 020, பியாஜ் வெங்காயம், உள்ளி, இதுக்கெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 025, அந்த மாதிரி ஒரு பொருளுக்கான ஒரு HS கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எண். அப்புறம் வந்து தாங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ள பொருட்களுக்கு வந்து என்னென்ன வந்து சலுகைகள் இருக்கு, அதாவது டாக்ஸ் ஃப்ரீ, அதாவது வரிகள் வந்து ஏதாவது நம்ம சலுகைகள் இருக்கா, ஊக்கத்தொகைகள் ஏதாவது கவர்மெண்ட் இருக்கா, கவர்மெண்ட் கொடுக்கறதா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் ஏற்றுமதி செய்ய விரும்பும் நாட்டின் அரசியல், பொருளாதார சூழல், சமூக பழக்க வழக்கங்கள், வியாபார நடைமுறைகள், இது மிக மிக முக்கியம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து போர் புரியிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்ரைனுக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா அந்த நாடுகளுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து போர் பதற்றம் சூழ்நிலை இருக்கும்போது உங்கள் பொருள் அங்கேயே வந்து துறைமுகங்களில் நின்று போய்விடும். அதற்கு வந்து எந்த அரசாங்கமும் பொறுப்பே இருக்காது. உங்கள் பொருள் வந்து நட்டமடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கிற அரசியல், பொருளாதார நிலைகள், இப்போ எடுத்துக்காட்டாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஒரு அசாதாரண அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அங்கே வந்து நீங்கள் உங்கள் பொருளை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுமதி செய்கிறது கொஞ்சம் வந்து சிந்தித்து ஆலோசித்து நீங்கள் ஏற்றுமதி செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அரசியல் சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தில் உங்கள் பொருள்கள் வந்து துறைமுகத்திலிருந்து உள்நாட்டிற்கு செல்வதற்கான தடைகளுக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் தாங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ள நாடு உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ள நாட்டில் தங்களது பொருட்களுக்கு ஏதாவது தடை, தரக்கட்டுப்பாடுகள் போன்றவை உள்ளனா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருள் வந்து சீக்கிரமாக உள்ள அவங்க வந்து பெரிய தடைகள் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து SPS இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பேமெண்ட்டில் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இதே நீங்கள் வந்து அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடச்சிரும். உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு எல்லாம் என்ன டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதில் எந்த பாதிப்புகள் எதுவுமே வராது. ஆனால் அவங்க வந்து தர கட்டுப்பாடுகள் வந்து மிக மிக வந்து உயர்ந்ததாக இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து எவ்வளோ இருக்காங்க, பெஸ்டிசைட் ரெசிடியூன்னு சொல்லுவாங்க, PPM எவ்வளோ அளவு இருக்குது, இதுக்கு மேலே வந்து இருக்கா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், எஞ்சி நெஞ்சி இருக்குதா, அதற்கு மேல் வந்து அந்த பொருட்களில் வந்து பூச்சி நோய் இவைகள்லாம் இருக்குதா அப்படின்னு ரொம்ப வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது நீங்கள் வந்து மிகவும் கவனத்தோடு வந்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் வந்து இதில் வந்து இந்த மொத்த வந்து நாம் வந்து இந்த வேளாண் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் அதை எப்படி வந்து நாம் ஏற்றுமதி நாம் வந்து பிற நாடுகளுக்கு வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து மிக மிக எளிதான ஒன்று. உங்களுக்கு மேலும் பல்வேறு தகவல்கள் இதை பற்றி அறிய வேண்டுமென்றால் நம்ம வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் வேளாண் வணிக ஏற்றுமதி கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து தகவல்களை நேரிலோ அல்லது மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் தொலைபேசி வழியாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் 04 அதாவது 0422-6611-310. மீண்டும் கூறுகிறேன், 0422-6611-310 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் ஏதாவது அனுப்பி செய்திகள் அனுப்பி நீங்கள் தகவல் பெற விரும்பினால் பிசினஸ் BUSINESS @tnau.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் உங்களுடைய ஏற்றுமதி வாய்ப்புகள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் என்னுடைய கைபேசி எண் உங்களுக்கு தேவை என்றாலும் அதையும் நீங்கள் வந்து தற்போது குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். 9994989417 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வேளாண் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான வழிமுறைகளை பற்றி முனைவர் முரளிதரன் அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.